யெகோவாவுடைய அதிசயமான தாசன். அவர் அதிசயமான யெகோவானால் நியமிக்கப்பட்டு வெற்றி சிறந்த தாசனாக, பாடு நிறைந்த தாசனாக இந்த உலகத்தில் உலகளாவிய ஊழியத்தை செய்து பல பேருக்கு தெளித்து அவர்களை ரட்சித்து கடைசியில் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற ஒரு தாசனாக ஐசாயா நமக்கு அறிமுகப்படுத்துறத பார்க்கிறோம். தேவனே அழைத்து எல்லோரையும் அண்ட சராசரத்தை அவரை பார்க்கும்படி அழைக்கிற அந்த பகுதியை நாம் பார்த்து வந்தோம். தேவனே கூப்பிடுறாரு, அதிசயமான தாசன் ஏன் பார்க்கணும்னு சொல்றாரு. நாலு காரணங்களை கொடுக்கிறாரு. நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? எல்லா கூட்டமும் ஆச்சரிய விதத்தில் அனார்ந்து ஓடி வருவாங்க அவர்கிட்டன்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் ஐசாயாவுடைய ஸ்டைல் படி அவர் 53 அதிகாரத்தில் வரும்போது திடீர்னு எதிர்பார்க்காம நம்மளை ஒரு மேலே கொண்டு போய் திடீர்னு கீழே கொண்டு வர மாதிரி யதார்த்தமான ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்து ஒரு துக்கம் நிறைந்த ஒரு கேள்வியோடு அதை ஆரம்பிக்கிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? அந்த முதல் பகுதி 1-3 வரைக்கும் இந்த தாசனை எத்தனை பேர் பரவலா உலகத்தில் விசுவாசிக்காத ஒரு அகோரத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த போன வாட்டி நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தினுடைய அவிவிசுவாசத்தை பார்த்தோம், அதுக்கு அவங்க கொடுக்குற வாதத்தை பார்த்தோம், அது எவ்வளோ பெரிய அகோரமான பாவம்னு பார்த்தோம். இது உண்மை, இன்றைக்கும் நம்ம சந்திக்கிறோம், நம்ம குடும்பத்தில் சந்திக்கிறோம். எங்கள் ஒரு குடும்பத்திலே இயேசுவை நம்பாதவங்க இருக்கிறாங்க, நம்ம சமுதாயத்தில் சந்திக்கிறோம். ஏன் இதெல்லாம் வெளியில் சந்திக்கிறது மாத்திரம் இல்லை, ரொம்ப சோகமாக சர்ச்சிலையும் பார்க்குறோம். சர்ச் இன்னைக்கு ரொம்ப வீக்காக வல்லமை இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? விசுவாசிங்கன்னு சொல்கிறவங்க அவங்க வேலையை செய்கிறதில்ல. விசுவாசின்னு சொன்னால் நீ என்ன பண்ணும்? விசுவாசிக்கணும்ல, பேரை வச்சுக்கிட்டு விசுவாசிக்கிறதில்ல. விசுவாசின்னு சொல்லுகிறவர்கள் விசுவாசிக்காதனால தான் கிறிஸ்தவமே பலவீனமாக இருக்கிறத இந்த காலத்தில் நாம் பார்க்கலாம். நம்ம போன வாட்டி உலகத்தில் இருக்கிற அவிவிசுவாசத்தை பார்த்தோம். இன்றைக்கி கம்யூனியன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கும் ஒரு கற்பனை என்ன கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் வரும்போது நீங்கள் ரொம்ப எல்லாம் யோக்கியங்கன்னு நினச்சிட்டு வரக்கூடாது, ஒரு குறை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வரக்கூடாது. என்ன பண்ணணும்? உங்களை நீங்களே சோதித்தறிந்து வர வேண்டும் அப்படின்றாரு. இங்கே உட்கார்ந்து வெளியில் இருக்கிற அவிவிசுவாசம் ஒரு பக்கம் இருக்க, இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்கள் இருதயத்திலையும் ஏன் இருதயத்திலும் இருக்கிற அவிவிசுவாசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்குள்ளே எவ்வளோ அவிவிசுவாசம் இருக்குது, நம்ம நம்புகிறோன்றோம், அது உண்மையாக நம்புகிறோமா? அந்த அவிவிசுவாசம் கடவுளை எவ்வளோ கனவீனப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா கர்த்தருடைய பந்திக்கு நம்ம வரும்போது அந்த அவிவிசுவாசத்தோடு அதில் வந்து பங்கு பெற்றோன்னா இயேசுவையும் சரி அவருடைய பணியும் நாம் கொச்சப்படுத்துகிறோம். 1 Corinthians 11 அவர் அந்த பகுதியை ரெகுலராக நம்ம படிக்கணும். ஆனால் அந்த பகுதியினுடைய ஆரம்பமே அந்த சபையை திட்டுறார். அவர் திட்டுறார், ஏன் அவங்க எல்லாம் ஒரு அவிவிசுவாசத்தில் வந்துக்கிட்டு ஒரு ரெகுலராக சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள பிரிவினை என்னன்னுவோ நினச்சிக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வர மாதிரி ஒரு சடங்காச்சாரியம் வர மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த அதிகாரத்தில் என்ன, உங்களுக்கு வீடுங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு, வீட்டில் அப்படி சாப்பிடுங்களேன், தேவனுடைய சபையை நீங்கள் அவமானப்படுத்துறீங்களான்னு அவங்கள எச்சரித்து நீங்கள் அவிவிசுவாசத்தோடு வந்தா கம்யூனியனை எடுத்தா அந்த கம்யூனியன் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கிற பதில் சாபமாக மாறிப்போம். அது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவரும் அநேகர் ஆவே அடிச்சிருக்கிறார் ஆண்டவர். ஜாக்கிரதை, அவிவிசுவாசத்தோடு கம்யூனியனுக்கு நாம் வரக்கூடாது. அப்படியே விசுவாச அறிக்கை சொல்லுது, நாம் கம்யூனியன் எடுக்கும்போது அதை விசுவாசத்தோடு நம்ம அதில் அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் பங்கு பெறும்போது இயேசுவுடைய மரணத்தினால் ஏற்பட்ட நன்மைகள் விசுவாசத்தின் ஊடமாக நம் வாழ்க்கையில் பலிக்கலாம். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது வெறும் அவிவிசுவாசத்தில் வந்து பிரெட்டையும் கிரேப் ஜூஸும் குடிச்சிட்டு போகிறதுல என்னங்க இருக்கு? அது தண்டனை வேற வரோன்றாரு ஆண்டவர். ஆகவே அவிவிசுவாசத்தோடு நாம் வரக்கூடாது, அந்த அவிவிசுவாசத்தை தவிர்த்து கொள்ளணும். இன்னைக்கு இந்த ஐசாயா பகுதியிலிருந்து அவிவிசுவாசத்தின் குணங்கள் அவர் சொல்றாரு இல்லைங்களா, அந்த அவிசுவாசம் நம்ம இருதயத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை மனம் திரும்பி இந்த கம்யூனியனுக்கு நம்ம வரணும். பார்த்தா தானே திருந்த முடியும். சில நேரங்களில் இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சி ஏற்படலாம். ஏன்னா எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு, என் இருதயத்தை நான் சோதித்தறிந்த. அந்த அதிர்ச்சி ஏற்படுறது நல்லது தான். என்னங்க இவர் அப்போ குத்துற மாதிரி பேசுகிறாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த அதிர்ச்சி ஏற்பட்டு நம்முடைய குறைவை உணர்த்தப்பட்டால் தான் ஒரு வெறுமையான பாத்திரமாக உணர்ந்து நம்ம தகுதியாக வருவோம். இப்போ கம்யூனியனுக்கு தகுதியாக வர்றதுன்னா யாருனாலையும் தகுதியாக வர முடியாது. ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை சார்ந்து வெறுமையோடு தேவைகளை, நமக்கு எவ்வளோ கிருப தேவை, இயேசுவுடைய மரணத்தில் வாங்கின ஆசீர்வாதங்கள் எவ்வளோ இன்னும் தேவை உணர்ந்து வாஞ்சையோடு கம்யூனியனுக்கு வர்றது தான் அர்த்தம். பாருங்களா, அது நம்ம இருதயத்தின் வெறுமையோ நம்முடைய பாவத்தையும் அகோரத்தையும் பார்த்தா தான் அப்படி நம்ம வர முடியும். ஆகவே கடவுளுடைய பரிபூர்ணத்தில் நாம் அவருடைய கிருபையை பெறும்படிக்கு, நம்மளை நாம் சோதித்தறியும்படிக்கு இன்றைக்கி இந்த பந்தியில் இந்த மெசேஜை பார்ப்போம். முதலாவது அவிசுவாசத்தின் குணத்தை பற்றி இதில் பார்த்து படிச்சுக்கலாம். ஐசாயா 2 இந்த அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் நம்முடைய நம்மளை தச்சோதித்து பார்ப்பதற்கு படித்து கொள்ளலாம். 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இளங்கிளை போலவும் வற்றாத நிலத்திலிருந்து வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவிசுவாசத்தினுடைய முதல் குணம் இயேசு கிறிஸ்துவுடைய எல்லையற்ற அழகை பார்க்க முடியாம நம்மளை குருடாக்கிறோம் அவிசுவாசம். இயேசு கிறிஸ்துவுடைய எல்லையற்ற அழகை பார்க்க முடியாத குருடர்கள் மாதிரி நம்மளை ஆக்கிறோம். இந்த வசனத்தை பாருங்க, இதுதான் அவிசுவாசத்தினுடைய பாஷை. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும், இது பல விதங்களில் பல உருவத்தில் பல நிறத்தில் வரலாம், ஆனால் இதுதான் வர்றதெல்லாம். ஏங்க இயேசுவை நம்புறதில்ல நீங்க? அவருக்கு என்னங்க, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது பார்க்குற நான் காலிலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையே. யோசிச்சு பாருங்க, இங்கே உட்கார்ந்துருக்கிற நாம், இங்கே கம்யூனியனுக்கு எடுக்க வந்திருக்கிற நாம், எத்தனை பேர் இயேசு மேலே மலைத்து த்ரில்டாக வந்திருக்கிறோம் இந்த காலையில். இயேசுன்ற இயேசு போதுமே நல்லா பாடுறோம் இல்லைங்களா, இயேசு போதுமே. இயேசுன்னு அந்த வார்த்தை வந்த உடனே சில பேருக்கெல்லாம் அவர் ஹார்ட் பீட் அப்படியே ஸ்கிப் ஆகுமா அப்படின்ற மாதிரி, அம்மாடி அந்த மாதிரி எத்தனை பேருக்கு உங்களுக்கு அவ்வளோ த்ரில்டா இயேசு இருக்கிறார். பேரை கேட்டாவே நமக்கு இருதயமே துடிப்பு அதிகமாகிற மாதிரி இயேசு உங்களுக்கு கவர்ச்சியா இந்த காலையில் இருக்கிறாரா? அவரை விரும்பத்தக்க நிலையில நீங்க இருக்கிறீங்களா? ஏன்னா அதுதான் உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய எடைய. என்னங்க பாஸ்டர் என்ன பேசுறீங்க நீங்க, எங்களை உங்களுக்கு நல்லா தான் தெரியுமே, நாங்க ஏதோ சடங்குக்கு வந்து கம்யூனியன் எடுத்துட்டு போலானா இயேசுவை அழகுன்றீங்க, அவரை விரும்பத்தக்கதுன்றீங்க, என்ன இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புரியலையேனா, அதுதான் அவிசுவாச பாஷை. ஏன் இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புண்ண, அவருக்கு அழகும் இல்லையே சௌந்தர்யம் இல்லையே, அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையே. அப்படி உங்களுக்கு இருக்கா? என்ன அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவரை பத்தி, அவ்வளோ விரும்புகிற அளவுக்கு, அவ்வளோ ஆர்வம் உள்ள அளவுக்கு என்ன இருக்குது அவருக்குள்ள, அப்படி உங்களுக்கு இருக்கா? அழகுனா ஐஸ்வர்யா ராய சொல்லுங்க, வேற யாராவது ஆக்டரை சொல்லுங்க, அவங்க என்ன அழகு என்ன இது அவங்களுடைய, அவருங்களை பார்க்கறது தான் ஒரு அழகு, அவங்களுடைய அடுத்த படம் வர்றதுக்கு தான் ஆசையோடு இருக்கிறோம். இது என்ன இயேசுடைய அழகுன்றீங்க, அவரை விரும்பத்தக்கன்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. அது இருந்தால் உங்கள் இருதயத்தை நீங்கள் சோதித்து பார்க்கணும். உங்கள் இருதயத்தில் இயேசுடைய அழகில் மெய்மறந்து அவரை விரும்பத்தக்க ஆசையோடு கம்யூனியனுக்கு நீங்கள் வரலன்னா உங்கள் இருதயத்தில் எவ்வளோ அவிசுவாசம் இருக்குன்றத காட்டுகிறது. பாருங்களா, எவ்வளோ அவிசுவாசம் தான் எவ்வளோ அகோரமான காரியங்கள் நம்ம இருதயத்தில் செய்கிறதுன்றத நம்ம இந்த காலையில் உணரணும். இயேசு கேட்டு பாருங்கள், இயேசு உங்களுக்கு கவர்ச்சியாக இல்லையா? எந்தளவுக்கு இயேசு அவருடைய கம்யூனியன் கவர்ச்சியாக இருக்குது? கம்யூனியனுக்கு வந்திருக்கிறோம். எப்படி வந்திருக்கிறீங்க? யாராவது உங்களை ஒரு கிராண்ட் லீலா பேலஸ் டின்னர் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். கிராண்ட் பேலஸ், லீலா பேலஸ் ஒரு சாப்பாடு 15-20,000 ரூபாய் ஒரு பிளேட். எத்தனை வெரைட்டிஸ் ஆஹாஹா பாடி ரெடியாக கூப்பிட்ட உடனே மிஸ் பண்ணுவோமா? ரெடியாகி என்ன ஆர்வம் போனோம், ஐயோ என்னென்ன ஐட்டம் இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு அதில் ஒரு ஆர்வமாக ஒரு வரலாம். இங்கே என்ன இருக்குதுங்க பாஸ்டர் கம்யூனியன்? ஏதோ மாதம் மாதம் வரும் ஒரு சடங்காக நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். கிராண்ட் ரீலா பேலஸ் மெனு எங்கே? இங்கே என்ன தான் வச்சுருக்கிறீங்க? ஒரு பிளெயின் பிரெட்டு, ஒரு பிளெயின் திராட்சை ரசம். அதுவும் விசுவாசிகள் தான் கொடுப்பீங்க, மெம்பர்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு வேற தொல்லை பண்ணுறீங்க. என்ன இருக்குது இதில்? என்ன இதில் அவ்வளோ ஸ்பெஷல்? அதான் இந்த கம்யூனியனை கொடுக்குறவங்க யாரு? நீங்கள் தானே. உங்களை 15 வருஷமாக அதே முகத்தை பார்த்துக்கிட்டு நாங்கள் உட்காந்துருக்குறோம். யாராவது ஒரு ஸ்பெஷல் போதகர் வந்து, யாராவது ஒரு ஸ்பெஷலாக வேர்ல்டு ஃபேமஸ் போதகர்னு காலில் நான் ஒரு உதாரணம் கொடுத்து வேடிக்கை கொடுத்து, ஒருவேளை நம்ம தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாறிடுறாருன்னு வச்சுக்குவோம். மாறிட்டு ஒரு பாஸ்டர் ஆயிடுறாருன்னு வச்சுக்குவோம். அவர் வந்து இங்கே கம்யூனியன் கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். என்ன நினைப்பீங்க? எப்படி வருவீங்க? காஸ்பல் நம்ம நடத்துகிறோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்கன்னா ரொம்ப பேர் யோசிக்கிறீங்க. ஆனால் ரஜினிகாந்த் வந்து அங்கே கம்யூனியன் கொடுக்குறாருன்னா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். நான் வர்றதா, எங்கள் சொந்தக்காரு, எங்களுடைய ரிலேட்டிவ்ஸு, ஊரில் இருக்கிறவங்க, மற்ற சர்ச்சில் இருக்கிறவங்க, எங்கள் பிள்ளைகளை கூட விட மாட்டோம், அவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. சர்ச் மற்ற சென்னை மதுரை எல்லா சர்ச்சும் இங்கே தான் கூடி வந்துடும். அவர் கொடுக்கறதா இருந்தால் வந்துடுறோம். ஏன் அதுங்களா? அவர் கொடுக்கறதா இருந்தால் வந்துடுறோம். ஆனால் இங்கே அதே பாஸ்டர், அதில் அது இருந்தால் விசேஷம். இங்கே அதே பாஸ்டர், விக்கம் இல்லை அவருக்கு, அதே மூஞ்சி 15 வருஷமாக பார்த்துட்டு டயர்டாயிருக்கோம் நாங்களே அப்படின்னு உங்களுக்கு இருந்தா. இது என்ன பாஷை? அது அபிவிசுவாச பாஷை. நீங்கள் அபிவிசுவாசம் உங்கள் இருதயத்தில் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். ஏன்னா வெளி தோற்ற காரியங்கள் தான், விசுவாச செயல்பாடு இல்லைன்றத நம்ம இதயத்தில் நம்ம உணரணும். அது மாறி போச்சுன்னா, வெளிப்பிரகாரமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ காரியங்கள். ஏன்னா அதனால தான் கேத்தலிக் சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச்சில் என்னங்க கம்யூனியன் கேத்தலிக் சர்ச்சில் பாருங்களேன், என்ன ஒரு பெரிய ஹால்டர். அந்த ஹால்டரில் அந்த ப்ரீஸ்ட்டு பெரிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே பர்பிள் த்ரெட்டு கோல்டு த்ரெட்டில் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் நிற்பார். நின்று கம்யூனியனை எடுத்துட்டு அந்த பிரெட்டை எடுத்து அந்த பக்கம் சிலுவை பக்கம் திரும்பி ஓவாலே லத்தீன் மொழியில் பாட்டு வரும். கேட்கல, யாருக்கும் புரியாது. நான் நிறைவாட்டி பார்த்துருக்குறேன், ஒருத்தருக்கும் புரியாது. ஆலேலுவான்னு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அவர் அப்படியே திரும்புவார். திரும்பி எல்லாருக்கும் கம்யூனியன் கொடுக்கும்போது எல்லாரும் அந்த பலிபீடத்துக்கிட்ட வந்து அப்படியே கடவுள்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அந்த பிரெட்டை கூட கையில் கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அசிங்க கையில் தொடக்கூடாது, உங்கள் வாயில் தான் வைப்பாங்க. வாயில் வச்சுட்டு அந்த திராட்சை ரசம் கோல்டு கப்பில் கொடுப்பாங்க, தெரியுங்களா? அப்படியே ஊற்றுவாங்க வாயிலே, கையிலலாம் தொட விட மாட்டாங்க. அதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு சமாதானம், அந்த இடம் கிடும் என்ன ரூபம் என்ன இது என்ன காட்சி. அதெல்லாம் இங்கே வெறும் பிரெட்டு இது வச்சு ரொம்ப ஏழ்மையாக என்ன இதில் இருக்கு? அபிவிசுவாசத்தின் பாஷையை பாருங்கள். அவருக்கு அழகும் இல்லை, சவுண்ட் இங்கிலீஷில் ஒரு ஃபார்மு, ஒரு உருவம், ஒரு பார்க்குற மாதிரி என்டர்டெய்னிங்காக, அவருக்கு சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது ஒரு ரஜினிகாந்த் மாதிரியும் இல்லை. நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம், அவரை பார்த்து பார்க்குறேன் நான், விரும்பத்தக்க ரூபம் ஒன்றுமே இல்லையே. பார்வைக்கு புலனுக்கு ஒன்றும் உணர்த்துதலே இல்லையே. என்ன அட்ராக்ஷன் இது? இதாங்க அவிசுவாச பாஷை. உங்கள் இதயத்தில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? சில பேர் நாமான் மாதிரி, நாமான் என்ன பண்ண, அவன் வந்தான் குஷ்டரோகி, அவன் சுகானோன்னு வந்தான். சுகானம் போதும் இல்லையா? ஆனால் அவனுக்கும் வேணும் ஆடம்பரம். அவன் எலியா கிட்ட வரான். சில பேர் அப்படித்தான் சர்ச்சுக்கு நீங்க வர்றது. எலியா கிட்ட வந்து, எலியா வந்து அவர் என்ன நினைச்சுவார், இந்த பிரீஸ்ட் மாதிரி வந்து ஏதோ நாடகம் போடுவார், ரொம்ப ரொம்பான்னு ஏதோ பண்ணுவார்னு நினைச்சாரு. பார்த்தா அவர் எலியா என்ன பண்ணாரு, வந்து கூட பார்க்கல, வேலைக்காரனை அனுப்பி போய் அவர் யோர்தான் நதியில 3 வாட்டி குளிச்சுட்டு போச்சு, சரியாயிருவாருன்னு. நாமானுக்கு வந்துச்சக்கோம். இது நான் என் வீட்டிலேயே செஞ்சிருக்க மாட்டேன்னா, இந்த ஊரில் தானா யோர்தான் அந்த அழுக்கு பிடிச்ச நதி தானா? எங்கள் ஊரில் அபானா, பர்ஃபர், டமாஸ்கஸ் நதி இருக்கே, நான் வீட்லேயே செஞ்சுருப்பேன், இதுக்காகவா இங்கே வந்தேன்? சில பேர் அப்படித்தான் சர்ச்சுக்கு வர்றது. என்ன ரோப்ளேனு பிரெட்டு அவரே பிரசங்கம் தானே, அதே பிரசங்கம் தானே, வீட்லயே யூடியூப்ல போட்டுக்கிட்டா முடிஞ்சிச்சு. இதுக்கு போயா அவ்வளோ தூரத்துலேருந்து சர்ச்சுக்கு வரணும்? இதுக்கு ஏன் இங்கே என்ன ஆசீர்வாதம் இருக்கு? இது எல்லாமே ஏன் சொல்ற, இதெல்லாமே அவிவிசுவாச இருதயம் நிறைஞ்சிருக்கிற அடையாளங்கள். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு அப்படி இருக்குன்னா, வெறும் வெளித்தோற்றத்தை பார்க்கிற, அதை கடந்து பார்க்கக்கூடிய திராணியே இல்லாத அவிவிசுவாசம் இருதயத்தின் அடையாளங்கள். இதுதான் நமக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசம். ஆனஸ்ட்ல சொல்லு பாருங்க, உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு இப்படி இருக்கு? கம்யூனியன்ல ஒன்றும் ஸ்பெஷலா தெரியல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுல ஒன்றும் ஸ்பெஷலா தெரியல. யாராவது பிரபலமான வந்துட்டாங்கன்னா, யாராவது ஒரு லீலா பேலஸ் ஒரு நாடகம் போட்டோம், அதுல ஒரு விசேஷம், அதுல ஒரு விசேஷம். கர்த்தர் வந்து அவருடைய பந்தியை மிகவும் ஏழ்மையாக வைக்க, நம்ம ஆடம்பரம் இல்லாம வைக்கணும் நம்ம சித்தம் இல்லை, அது அவர் இப்படித்தான் செய்யணும்னு வச்சிருக்கிறார். ஏன் அவர் ஆடம்பரம் இல்லாம வச்சார் உங்களுக்கு தெரியுமா? ஏன் வெளி ஆடம்பரமே வச்சா ஒரு லீலா பேலஸ் மாதிரி ஒரு பந்தி ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்காருன்னு வச்சுக்குவோம். அதுல 15 ஐட்டம் இருக்கணும், மட்டன் பிரியாணி கண்டிப்பா இருக்கணும், அதுல சிக்கன் கபாப் இருக்கணும், பாயாசம் அப்படின்னு ஒரு ஐட்டம் போட்டு அவர் பந்தின்னு வச்சிருக்காரு சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். அப்படிலாம் பண்ணுங்க, என்ன ஆகும்? அவரு 5000 பேர் சாப்பாடு போடுறேன்னா ஒண்ணு 5000 பேர் வந்துட்டாங்க, அதே மாதிரி ஊர்ல இருக்கிறவன் எவனோ வந்துட மாட்டான். இது வந்து வெறும் விசுவாசத்தை பயன்படுத்தக்கூடியவங்க மாத்திரமே வரணும் என்பதற்காக வைக்கப்பட்ட பந்தி. ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது இல்லை இது பந்தி. விசுவாசத்தை பயன்படுத்துகிற வெளிப்பிரகாரமான எந்த ஆடம்பரமோ, இந்த ப்ரீஸ்டோ ஆலயமோ, இது எல்லாமே நாம் விசுவாசத்தை செயல்படுத்த முடியாதபடிக்கு நம்மளை தடை பண்ணும். விசுவாசத்துக்கு தடங்கள் அது. எந்த விதமான வெளிப்பிரகார ஆடம்பரம் இல்லாமல் சாதாரண அப்பமும் பந்தியும் கொண்டிருக்கும் போது, அந்த பந்தியில் விசுவாசத்தோடு செயல்படும் போது தான் கிறிஸ்துவுடைய மீட்பின் நன்மைகள் நம் வாழ்க்கையில் பலிக்குது. அதுல ஏதாவது ஆடம்பரத்தை சேர்த்தோம்னா அதுல கெட்டு போவோங்க, புரியுதுங்களா? ஆகவே விசுவாசம் அவசியம். அந்த விசுவாசத்தை புரிஞ்சிக்காம, அது எந்த உலக ஆடம்பரமும் ரஜினிகாந்த் வர வேண்டியதில்லை, லீலா பேலஸ் விருந்து வைக்க வேண்டியதில்லை, எதுவும் இல்லாம ஆண்டவர் வார்த்தையின்படி செய்தோமானால் அது உன்னத தெய்வீகமான வல்லமை அந்த பந்திக்கு இருக்கிறது. அதை உன்னால பார்க்க முடியுதா? அதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த பந்தியில், அதை விட பெரிய ஆனந்தம் த்ரில்லிங் இந்த பந்தியில இருக்கு. அந்த இந்த அதை உணராம இந்த அவிவிசுவாச பாஷையை நம்ம விட்டுறணும். அதற்கு ரூபமும் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற அவிவிசுவாச இருதயத்தை நாம் மனம் திரும்பணும். அப்படி நமக்கு இருந்துச்சுன்னா ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த அவிவிசுவாசத்தின் அகோரத்தை நாம் பார்க்கிறோம். 4-5 கேள்விகளுக்கு நான் வேகமாக பதில் சொல்ல போகிறேன். இது பந்திக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தும். முதலாவது கேள்வி, ஏன் அவிவிசுவாசிகளுக்கு, உலக மனிதர்களுக்கு இயேசு கவர்ச்சியாக இல்லை? உலக மனிதர்களுக்கு வெளிப்பிரகாரமாக இயேசு ஏன் கவர்ச்சியாக இல்லை? முதலாவது ஏன் கவர்ச்சியாக இல்லை? கிறிஸ்து உலக மனிதர்களுக்கு ஏன் கவர்ச்சியாக இல்லைன்னா ரெண்டு காரணங்கள் பார்க்கலாம். முதலாவது, கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் மிகவும் தாழ்மையான அடிமை கோலத்தை எடுத்துக்கிட்டு வந்தார். மிகவும் தாழ்மையான அடிமை கோலத்தை எடுத்துக்கிட்டு வந்தார். இந்த மாபெரும் யெகோவாவுடைய தாசன் வந்து தன்னுடைய மகிமையை மறைத்து கொண்டு வந்தார். வேல்டு குளோரின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதை மூடி கொண்டு வந்தார். தனக்கு சகல மகிமையும் இருக்கு, தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமா அவருக்குள்ள இருக்கு, பிதாவுடைய முகத்தின் பிரகாசம் இவர் தான், தெய்வத்தினுடைய சகல குணாதிசயமும் இவருக்குள்ள இருக்கு, எல்லையற்ற அழகுள்ளவர், சௌந்தர்யம் உள்ளவர் இவர். ஆனா அது எல்லாத்தையும், அந்த தெய்வீக மகிமை எல்லாத்தையும் மறைத்து கொண்டு தான் இந்த உலகத்தில் அவர் வந்தார். ஏன்? பிலிப்பியர் 2 நமக்கு போட்டிருக்கிற மாதிரி அவர் தேவனுக்கு ஒப்பாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் இறங்கி தன்னைத்தானே வெறுமையாக்கினார். வெறுமையாக்கி இங்க வந்தார், தன் மகிமையை மறைத்து கொண்டு வந்தார். ஏன் அப்படி வந்தார், அந்த கோலத்துல ஏன் வந்தாருன்னா, நம்முடைய மீட்பின் பணிக்கு அப்படித்தான் அவர் வரணும். அப்படி வந்தா தான் நமக்கு ஒரு மீட்பை சம்பாதிக்க முடியும். இந்த அடுத்த 4-6 வரைக்கும் பார்க்க போறோம், நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் துக்கங்களும் சாபங்களை பத்தி பார்க்க போறோம். ஆனா அந்த சாபங்களையும் துக்கங்களையும் அவர் தன்மேல் எடுத்துக் கொள்வதற்காக அவர் வந்திருக்கிறார். சாபத்தின் சின்னமாக, பாவத்தின் அடையாளமாக ஆவதற்காக அவர் வந்திருக்கும் போது, பாவமோ சாபமோ மனித குலத்தை ரொம்ப கீழே கொண்டு வந்துருச்சு. அந்த கீழான நிலையை அவர் எடுத்துக்கொள்வதற்காகத்தான் அந்த கீழான அடிமை கோலத்தில் வந்தார், நம்மளை மீட்கணும் என்பதற்காக. பாருங்களேன், நமக்கு ஒரு பரிபூர்ண மீட்பை சம்பாதித்து மீட்பின் ஆசீர்வாதங்களான பாவ மன்னிப்பு, நீதிமானாக்குதல், மகவேற்பு, தேவனோடு ஏற்றுக்கொள்ளப்படுறது, நித்திய சுதந்திரத்தை எல்லாத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு அவர் அந்த கோலை எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவர் சாபத்தின் சின்னமாக தன்னை முற்றிலுமாக மாற்றிக்கணும்னா மிகுந்த தாழ்மையாக வரணும். ஏன்னா பாவம் நம்மளை அவ்வளோ கீழே கொண்டு வந்துருச்சு. அந்த கோலை நம் சார்பாக நம் இடத்த அவர் எடுக்கணும்னா அவர் தாழ்ச்சியாக அவர் வர வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காகத்தான் உலகம் அவருடைய மகிமையை காண முடியல. எந்த விதமான வெளிப்பிரகாரமான கவர்ச்சியோ ஆடம்பரமோ இல்லாமல் அவர் வரணும். ஏதாவது ஒரு துளியாவது அவருடைய மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அவர் கிட்ட போகிறத விடுங்க, மகிமை ஒரு சில பேர் நினைப்பாங்க இயேசு பின்னாடி ஒரு வட்டம் கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமேனு. கொஞ்சம் மகிமையாவது இருந்திருந்தா அவர் கிட்ட போகிறது இல்லை, அவரை பார்த்தாவே மனுஷங்களை செத்துருவாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், என் மகிமையை நீ பார்த்தா செத்துருவ. அவருடைய மகிமையெல்லாம் மறைத்து கொண்டு தான் அவர் வரணும். இப்படி அவர் நமக்கு பரிகார பலியாக ஆகணும்னா ஒரு சில நேரங்களில் அவர் மகிமை அவர் வெளிப்படுறது, ஒரு துளி வெளிப்படுது. கெத்செமனே தோட்டத்தில் அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் தான்ன்றார். என்ன ஆச்சு, அவர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சா? ஒரு கிலோமீட்டர் தூரம் போய் விழுந்தானுங்க எல்லாம், எங்கே விழுந்தான்னு கூட தெரியாமல் எல்லாம் போய் விழுந்துட்டானுங்க. அவர் கிட்ட கூட வர முடியாது. அதனால் அவருடைய மகிமையை முழுமையாக மறைத்து கொள்ளுகிற கோலத்தில் தான் அவர் வரணும். அவரை பிடிச்சி அவரை அடித்து அவரை சிலுவையில் தொங்க விட்டு பலியாக நமக்கு மறிக்கணும்னா அந்த கோலத்தை அவர் எடுக்கணும். பாருங்களா, இயேசு ஆனால் மிகுந்த அழகுள்ளவர், மகிமை உள்ளவர். அதையெல்லாம் மறைத்து கொண்டு தான் அடிமையின் கோலத்தில் நமக்காக அவர் வந்தார். ரெண்டாவது காரணம், ஏன் உலகத்துக்கு இயேசு கவர்ச்சியா இல்லைன்னா ஐதாயா 53:4 அவர் சொல்றாரு. இதை பத்தி மனித குலத்தின் நிலைமையை பத்தி சொல்லும் போது நம்முடைய மீறுதலின் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம், ஆக்கினை அப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு. ஏன்னா மனுஷ குலம் ரொம்ப ட்விஸ்டட், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, பெரிய வியாதி பிடிச்சிருக்கு மனுஷ குலத்துக்கு. உலகம் இருக்க வேண்டிய விதத்துல உலகம் இல்லைங்க. எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயே நம்ம ஒரு எல்லோரும் ஆடுகளை போல் வழி தப்பி அவனவன் தன் வழியில் போயிட்டோம். நம்ம எல்லாரும் ட்விஸ்டட், நம்ம மைண்டு ட்விஸ்டட், ராங். நம்ம சிந்திக்கிறதே சரியில்லை. நம்ம இஷ்டத்துக்கு ஒருத்தர் 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 ஒரு வழி, யாருமே சரியில்லை இந்த உலகத்தில். சம்திங் ரொம்ப உள்ளுக்குள்ள ரொம்ப பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் நமக்கு இருக்கு வீழ்ச்சினால. அந்த வீழ்ச்சினால நமக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் இயேசுல உலக மனிதர்கள் உலகம் மகிமை பார்க்க முடியலன்னா, வீழ்ச்சினால நமக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை, வீழ்ச்சி மனிதர்களை ஆத்தும குருடர்களாக ஆக்கிருச்சு. ஆத்தும குருடர்களாக, தேவனுடைய சாயலாம் ஆத்மாவோடு படைக்கப்பட்டிருந்தால நம்ம ஆத்மா பாவத்தினால் செத்து போனதுனால வெளி அழகை விட்டுட்டு ஆத்தும அழகு பார்க்கக்கூடிய திராணியே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆவிக்குரிய அழகு, ஆவிக்குரிய அதிசயத்தை பார்க்கவே முடியாத அளவுக்கு நம்ம போயிட்டோம். நம்ம குருடர்கள் பாருங்க, பாவம் நமக்கு அதான் செஞ்சிருக்கு. சும்மா கொஞ்சம் நஞ்சம் குருடர்கள் இல்லை, ஒரு கண்ணு தெரியும், கொஞ்சம் மங்களா தெரியுதுன்னு இல்லை, ட்ரிப்பிள் பிளைண்டுன்னுவாங்க. அதை விட மோசமான பிரைண்ட் இல்லை, ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சு. பிறக்கும்போது இயற்கையாகவே பாவத்தில் பிறந்திருக்கிறோம், அதனால குருடு. ஆதாம் பாவத்தில் பிறந்து. ரெண்டாவது 2 Corinthians 4:4 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்பிரபஞ்சத்தின் பிரபு அவிவிசுவாசிகளுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறானா. இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தான், இந்த உலகத்தின் தேவன் அவன்தான், அவன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய கண்களை எல்லாம் குருடாக்கி இருக்கிறான். ஏன்? இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை நாம் காண முடியாதபடிக்கு. அவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பார்த்து அவருடைய தேவ சாயலுடைய அவர் தான் தெய்வம்னு பார்க்காதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் பிரபு உலக மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கான். பிறப்புல குருடு, இன்னும் சாத்தானால குருடு. யோசிச்சு பாருங்களேன். மூணாவது, நம்மளுடைய சுய பாவ ஆசையிலேயே நம் பாவ ஆசையே நமக்கு குருடாக்கிறது நம்மளை. ட்ரிப்பிள் பைண்ட்னஸ் சின்ட்ரோம். கிறிஸ்துவை போதிக்கிறோம், கிறிஸ்து எவ்வளோ இரக்கம் உள்ளவர், நீ எவ்வளோ பெரிய பாவி, எவ்வளோ பொங்கி வருகிற தயவு அவர் காட்டுறாரே, இதெல்லாம் கேட்டுட்டோம். கிறிஸ்து மேலே அக்கறை இல்லாமல் வெளியில் போகிறாங்க பாருங்க மக்கள், கொஞ்சம் கூட மாறாமல் போகிறாங்க. ஏன் தெரியுமா? கொஞ்சம் கூட இதை பற்றி இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா பாவத்தின் மேலே அவ்வளோ நேசம் அவங்களுக்கு. பாவம் அவங்களை அந்த அளவுக்கு குருடாக்கியிருக்கு. இயற்கையாக குருடு, சாத்தானால குருடு, பாவத்தின் மேலே வச்சிருக்கிற அன்புனால குருடு. இந்த மூணு குருடு வச்சுக்கிட்டு இயேசுடைய அழகை எப்படிங்க பார்க்க முடியும்? இப்படி குருடாக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு வெளி அழகை விட்டு, வெளி தோற்றம், வெளி ஆடம்பரத்தை விட்டு, உள்ளுக்குள்ள ஆவிக்குரிய விசுவாசத்தினால் மட்டுமே, விசுவாசத்தை பயன்படுத்தி அந்த புலன்களினால் உணரக்கூடிய அறிவை கடந்து ஆவிக்குரிய அழகையும் அதிசயத்தையும் மகிமையும் பார்க்க முடியாத குருடர்களா மனிதர்களாயிட்டான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை அவனால் பார்க்க முடியல. உலக மனிதர்கள் ஏன் இயேசுடைய மகிமை பார்க்க முடியலன்ற கேள்விக்கு பதில் சொல்றோம். ஏன்? முதலாவது அவர் எடுத்த கோலம் மிக தாழ்மையான கோலம் நம்மளை மீட்பதற்காக. ரெண்டாவது, நாம் மனித குலம் எல்லோருமும் சாத்தானால குருடாக்கப்பட்டதினால் அவர் அழகையும் மகிமையும் பார்க்க முடியாம இருக்கிறார்கள். ரெண்டாவதாக, உலகம் பார்க்க முடியல. சரி, ஏன் விசுவாசிகளுக்கு இயேசு மிகவும் அழகுள்ளவர்களாக, மிகவும் விரும்பத்தக்கவராக காணப்படுகிறார்? அந்த கேள்விக்கு பதில் பார்ப்போம். ஏன் விசுவாசிகளுக்கு இயேசு மிகவும் அழகுள்ளவராக, விரும்பத்தக்கவராக காணப்படுகிறார்? ஏன்னா விசுவாசிகளை ஆண்டவர், அவர்களும் பாவிகளாக இருந்தாலும் அவர்களை மறுஜென்மம் கொடுக்கும் போது என்ன செய்கிறாரு? அவர்கள் மனக்கண்களை திறக்கிறார். அவருடைய மனதை பரிசுத்தாவி பிரகாசப்படுத்தி குருடாயிருந்து அவங்க கண்கள் திறக்கும்படி அவர்களுக்கு செய்யும் போது முதல் தடவை இங்கே இருக்கிற பிள்ளைகள் இப்பெல்லாம் போர் அடிக்குது இயேசுவை பற்றி பேசுனா. இயேசுவில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, சர்மனில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் ஒரு வாட்டி உங்கள் கண்ணை திறந்துட்டாருன்னு வைங்களே, எவ்வளோ குருடனாக நான் இருந்திருக்கிறேன், எவ்வளோ மகிமையான இயேசு, எவ்வளோ அருமையான இயேசுவை பற்றி பேசும்போது குருடனா நான் உட்கார்ந்துருக்கிறேனேன்னு தோணும். பரிசுத்தாவியானவர் அவர் கண்ணை திறக்கும் போது விசுவாசத்தின் ஊடமாக இயேசுவுடைய எல்லையற்ற அழகை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் எவ்வளோ பெரிய பாவிகள்னு பார்க்கும்போது, எவ்வளோ இயேசு எவ்வளோ அழகுள்ளவர் என்றது நாம் உணர்த்தப்படுகிறோம். நம்முடைய பாவங்களுக்காக இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரே என்பதை பார்த்து நாம் அவரை மெச்சிக்க ஆரம்பிக்கிறோம். அவர்தான் சாட்சாத்து தேவன் என்பதை தேவன் நமக்கு உள்ளுக்குள்ள உணர்த்துவார். அந்த தெய்வம் போய் இந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறேன்னு பார்க்கும்போது நாம் அவருடைய அழகை பார்க்க ஆரம்பிக்கிறோம். பாருங்களேன், அவர் எவ்வளோ பெரிய மகிமை உள்ள எல்லையற்ற தேவன். அவர் போய் எனக்காக இப்படி இறங்கி வந்தார். இந்த உலகத்திலேயே தங்களுடைய பெற்றோர்களை தெரிந்து கொள்ளுகிற ஒரே உரிமை யாருக்கு தான் இருந்துச்சு? உங்களுக்கு எனக்கு இருந்துச்சா? எனக்கு இருந்திருந்தா நான் ஜெஃப் பிசோஸோ இல்லை பில் கேட்ஸோ செலக்ட் பண்ணியிருப்பேன், எங்கள் அப்பாவாக இருக்கணும்னு. நமக்கு இல்லை, நமக்கு இருக்கிற ஒரே அதானியை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் இது தெரிஞ்சிட்டதுனால இல்லைங்களா. நமக்கு இல்லை, யாருக்கு? இயேசுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா யாரை செலக்ட் பண்ணார் தெரியுமா? மிகவும் ஏழையான அந்த கார்பெண்டர். அவரை போய் கூட்டு போய் முதல் தடவை ஆலயத்தில் கூட்டு போய் அவரை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஒரு ஆடு வாங்குறதுக்கு காசு இல்லை அவங்ககிட்ட. மிகவும் ஏழையாக தரித்திரத்தில் இருந்தால் தான் ரெண்டு புறா வாங்கி பலி கொடுக்குறாங்க. ரொம்ப ஏழை. அவங்கள போய் செலக்ட் பண்ணியிருக்கிறார் கார்பெண்டர். உலகம் அவரை பார்த்து நீ கார்பெண்டருடைய பையன்தானேன்னு பார்த்து இடரல் அடைகிற அந்த காரியமே விசுவாச கண்கள் திறக்கப்படும் போது அவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ இறங்கி இவ்வளோ ஏழையாக பிறந்தாரே எனக்காக. அதுவும் எருசலேம் தலைநகரம் இல்லை, ஒரு குக்கு கிராமம் பெத்லேமில் போய் பிறந்து, ஒரு ஆலய ஒரு அரண்மனையில் இல்லை போய், ஒரு மாட்டுக்கொட்டாயில் போய் பிறந்தாரே எனக்காக. அவர் அழகுள்ளவராக தெரிய ஆரம்பிக்கிறார். ஏன்? பரிசுத்தாவி கண்களை திறந்த உடனே எந்த காரியம் உலகத்துக்கு இடரலாக இருக்கோ அதுவே நமக்கு அழகாக மாறி போகிறத பார்க்குறோம். ஏன் வேத வாக்கியம் இது நமக்கு உணர்த்த ஆரம்பிக்குது? 2 கொரிந்தியர் 8:9 போட்டிருக்கிற மாதிரி, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்னங்க அவர் கிருபை? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், அவரை விட ஐஸ்வர்யம் எல்லாமே அவருடையதுங்க. ரிச், சகலத்து ஐஸ்வர்யம் பொருந்தியவர். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். நம்மளை உயர்த்தறதுக்கு, நம்மளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிறதுக்கு அவர் மிகவும் தரித்திரரானார். அதான் அவருடைய கிருபை. அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவருடைய மாட்டு கொட்டாயிலிருந்து கொல்கத்தா வரைக்கும், அவருடைய தொட்டிலிருந்து கல்லறை வரைக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் இயேசுடைய அழகை பார்க்க ஆரம்பிக்கிறான் விசுவாசி. ஏன் பரிசுத்தாவி அவன் கண்களை திறந்துடுறார், இந்த மறுஜன்மத்தில் கண்களை திறந்துடுறார். மண் ஒரு உண்மையான மனம் திரும்பின பாவி, குற்றம் நிறைந்த பாவிக்க இயேசு ரொம்ப அழகாக எங்கே தெரியுமா இருக்கிறது, எங்கே ரொம்ப அழகாக இருக்கிறது, அவர் சிலுவையில் தொங்கி அடி வாங்கிய ஒவ்வொரு பாகமும் ரத்தத்தில் ஒளிர்கிட்டு மிக அகோரமாக தொங்குற அந்த காட்சி இருக்கு இல்லையா, அந்த காட்சி தான் பரிசுத்தாவி கண்களை திறக்கப்பட்ட பாவிக்கு மிகவும் அழகுள்ளவராக தெரிவார். ஏன்னா என் பாவத்தை, என் சாபத்தை அவர் சுமந்து எனக்காக மரித்தார். ஒரு பொண்ணுடைய கதையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா. அந்த பொண்ணு வந்து ஒரு அசிங்கமான அம்மா இருந்துச்சான், அந்த அம்மாவை பார்த்தாவே பிடிக்கலையா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே அவங்க அம்மா பாரு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, மூஞ்செல்லாம் தீக்காயோன்னு. அது ஒரு வாட்டி வீட்டில் வந்து அம்மாவை திட்டி வீட்டை விட்டு துரத்திருச்சான், எனக்கு நீ அம்மாவே வேணாம் போ, எவ்வளோ அசிங்கமாக இருக்கிற, எங்கள் அப்பா நல்லா இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் அப்புறம் வந்து சொன்னார், வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எங்கள் அம்மா போனாங்க அம்மா, நான் துரத்திட்டேன், அந்த அம்மாவே வேணாம் டாடி. அப்போ அந்த அப்பா வந்து சொன்னார், அம்மா அவங்க அம்மா ஏன் தெரியுமா அவ்வளோ அசிங்கமாக இருக்கிறாங்க, நீ சின்ன வயசில் ரொம்ப அழகாக இருந்தாங்க உங்கள் அம்மா, அவங்கள அதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் நீ சின்ன வயசில் வீட்டில் வச்சுருக்கும் போது வீடே தீ பிடிச்சிருச்சு, நாங்கள் எங்கேயோ வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள, ஆனால் நீ செத்துருவ, யாருமே உள்ளே போய் உன்னை காப்பாற்றலை, ஆனால் உங்கள் அம்மா போய் துணிஞ்சு, நான் செத்தே போகிறேன் என் புள்ள கூடன்னு சொல்லி போய் துணிஞ்சு அந்த புள்ளைய கவர் பண்ணிக்கிட்டு அந்த புள்ளைய உன்னை ஃபுல்லாக மூடி உனக்கு ஒரு தீ காயமும் படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேலே எல்லா தீயும் வந்ததுனால தான் மூஞ்சே கருத்துருச்சுமா, உன்னை காப்பாற்றி நீ இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்கிறன்னா அவங்களுடைய பாடுனால தான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும். அப்போ அந்த பொண்ணு சொல்லித்தான், இந்த உலகத்திலேயே அழகான அம்மா எங்கள் அம்மா தான், அவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் எங்கள் அம்மா தான். எப்போ ஒரு பாவிக்கு தன்னுடைய பாவமோ அகோரமோ சாபமோ உணர்றானோ மிகவும் அழகானவர் அந்த பாடுபடுற இயேசுநாதராக மாறி போயிடுறார் பாருங்களேன். அப்படித்தான் இயேசுநாதராக மாறி போகிறார். இந்த ஐசாயா 53:4-5 படிங்களா.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தலம்புகளால் குணமாகிறோம்.
ஓகே, என்ன பார்த்தோம் இது வரைக்கும், இயேசு கிறிஸ்து ஏன் உலக மனிதர்களுக்கு மிகவும் கவர்ச்சியானவராக இல்லை பார்த்தோம் நம்ம காரணம் இல்லைங்களா. உலக மனிதர்கள் ஆத்மீக குருடாக இருக்கிறாங்க, இயேசு மிகவும் தாழ்மை கோலம் எடுத்ததுனால. ஏன் விசுவாசிகளுக்கு அவர் மிகவும் அழகாக இருக்கிறாரு, ஏன்னா பரிசுத்தாவி அவர்களை மறுஜன்மத்தில் கண்ணு திறந்ததுனால அழகாக இருக்கிறாரு. இந்த எல்லையற்ற இயேசு இந்த காலையில் உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறாரா நீங்கள் தான் கேட்கணும். மிகவும் ரொம்ப அருமையா இருக்கிறாரு, அவங்க எனக்கு இயேசு பிடிக்கும் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பொய் விசுவாசிங்க இருக்கிறாங்க. இயேசு அவங்களுக்கும் பிடிக்கும், ஏன் பிடிக்கும், இயேசுனால வர ஆசீர்வாதங்கள் பிடிக்கும். அவங்களுக்கு நரகத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை, இயேசு என்னை நரகத்திலேருந்து காப்பாற்றுவார் அதுக்கு இயேசு பிடிக்கும், இயேசு எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் அதுக்கு இயேசு பிடிக்கும். அது இல்லை இயேசு பிடிக்கிறது, இயேசு அது இல்லை இயேசுவை நிறைய பேர் இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. எதுக்கு வந்தாங்களான்னு தெரியுமா, சாப்பாடு போடுவார், அற்புதம் செய்தார்னா உங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஏன் பின்னாடி வரீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு உண்மையாகவே என் மேலே ஒரு அன்போ என்னுடைய அழகோ என்னுடைய இதுலேயோ மதிப்பு கிடையாது, நான் கொடுக்குற சாப்பாடோ நான் கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கு தான் வரீங்க. ஆனால் நான் தான் மெய்யான அழிந்து போகிற அப்பத்துக்காக இல்லை, நித்திய ஜீவனுக்குரிய அப்பத்தைக்காக பிரயாசப்படுங்க, அந்த நித்திய ஜீவனின் அப்பன் நான் தான், நான் தான் ஜீவன் அப்போன்னார். என்ன பண்ணாங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க, அதில் இன்ட்ரெஸ்டட் இல்லை. அந்த மாதிரி நிறைய விசுவாசிகள் தங்களை விசுவாசிகள்னு சொல்கிறவங்க தங்களை ஏமாற்றிக்கலாம். அப்படியா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இயேசுல அழகு உங்களால் பார்க்க முடியுதா, அவர் விரும்பத்தக்க அழகுள்ளவர்னு உங்களால் பார்க்க முடியுதா, அவரில் அழகை நீங்கள் பார்க்குறீங்களா. உங்களை நீங்கள் இந்த காலையில் நேரத்தில் கம்யூனியனுக்கு முன்னாடி உங்களை சோதிச்சு பார்க்கணுங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் நம்மளை நம்ம ஏமாற்றிக்க முடியாது. கம்யூனியனுக்கு வரும்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பார்க்குறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம ஒழுங்காக சர்ச்சில் இருக்கிறோம், ரிஃபார்ம்டு சத்தியத்தை நம்புகிறோம், அதுவா அவருக்கு பெரிய விஷயம், யோசிச்சு பாருங்கள். அதுவாக அவருக்கு விஷயம் ஒரு எபேசியர் சபன் இருந்துச்சு. ரெவலேஷனில் அவர் சொல்கிறாரு, நீ நல்லா தான் வர, நல்ல சத்தியத்தை தான் நம்புற, அதெல்லாம் படிக்கிற, ஆனால் உன்னில் எனக்கு ஒரு பெரிய குறை இருக்குது, அது சரி பண்ணலன்னா உன்னை நான் துப்பி விடுவேன்றார், விளக்கு தண்டை எடுத்துடுவேன்றார். என்ன தெரியுமா, உன் இருதயத்தில் அன்பு இல்லையே, என்னை விரும்புறியா, என் அடகுல நீ மயங்கிய மேலே நேசம் உனக்கு இருக்குதா? அவர் கேட்குறாரு, உங்களுக்கு இருக்கா, நீங்கள் ஆனஸ்டாக கேட்டு பாருங்களேன், கம்யூனியனுக்கு ஒரு சடங்காக வந்துருக்குறீங்களா, இயேசு மேலே எந்த அளவுக்குங்க மனசில் அன்பு இருக்குது? பேதுருவை அவர் கூப்பிட்டு அவர் மீண்டுமாக புதுப்பித்து அப்போஸ்தலனா செய்யணும்னு பார்க்குறாரு. அப்போ என்ன கேட்டார், என்ன இன்டர்வியூ க்வெஸ்டின் வச்சார், உனக்கு தேவனுடைய இறையாண்மையை நீ நம்புறியா, தெரிந்து கொள்ளுதலை நீ நம்புறியா, புரிஞ்சுக்கிட்டியா? அது இல்லை கேள்வி. என்ன கேள்வி, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா உண்மையாகவே, இதை எல்லாத்த விட என் மேலே உனக்கு அன்பு இருக்குதா? உமக்கு தெரியும் சாமின்ட்டார் பேதுரு அழுதுகிட்டு. உண்மையாக அவருக்கு அன்பு இருந்துச்சு. நம்மளை பார்த்து அதே கண்கள் இன்னைக்கு கேட்டுச்சுன்னா நம்ம உள்ளத்தை பார்ப்போமே, இயேசு மேலே அன்பு இருக்கா கம்யூனியனுக்கு? அது அப்படி இல்லாமல் அவருடைய கம்யூனியனில் வந்து பங்கு பெறு தப்பாச்சு, அவருடைய அழகை தெரியாமல் அவிசுவாசத்தில் வந்து பங்கு பெற்றோன்னா அதுக்கு தண்டனை தானே கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க, இயேசுடைய எல்லையற்ற அழகு உங்களுக்கு தெரியுமா? அந்த அழகு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு இருக்கக்கூடிய சில அடையாளங்கள் நான் சொல்லட்டா? ஆமாங்க பாஸ்டர், இயேசுடைய அழகு சில பேர் சொல்றீங்க, அதிசயம் பார்த்து பார்த்து நான் மெய் மறந்து இருக்கிறேன். அப்படித்தானே சொல்லி, அப்படி அழகை பார்த்தவங்க தான் இந்த கம்யூனியனுக்கு வரணும், அவரை விரும்புறவங்க தான் இந்த கம்யூனியனுக்கு வரணும், மற்றவங்க வரக்கூடாது. உண்மையா இயேசுடைய அழகில் நீங்க அவர் விரும்பத்தக்கவர், எனக்கு நான் அவரை நம்புகிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா சில அடையாளங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, இயேசுடைய அழகை ஆண்டவர் நம்ம கண்களை திறந்து அவர் அழகை பார்க்குறவர்களாக இருந்தோம்னா அந்த அழகு மேலே மிகவும் வாஞ்சையும் ஏக்கமும் நம்மளுக்கு இருக்கும். இயற்கையாக இருக்காது, ஒரு அழகானதை நீங்கள் பார்த்துடுறீங்க, பார்த்தவொடனே என்னங்க வருது, ஏதோ ஒரு அழகானதை பார்த்து அது நம்மளை ரொம்ப எந்த அளவுக்கு நம்மளை அது கவருதோ, நம்ம உள்ளுக்குள்ளே என்ன வருது, அது மேலே ஆசை வருது இல்லை, அது எப்படியாவது எனதாக்கி கொள்ள முடியுமா? இயற்கையாக வர்றதில்லை நமக்கு, நீங்களாம் அப்படி பார்க்கறது இல்லையா? ஏதாவது ஒரு அழகாக வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கும்போது அதில் மெய்மறந்து நம்ம போகும்போது அது மேலே ஆசையும் வாஞ்சையும் மெச்சிப்போ நமக்கு வருது இல்லையா? அந்த இயேசு மேலே நீங்கள் அந்த அழகில் மயங்கிருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு ஆசையும் வாஞ்சையும் அவர் மேலே இருக்கு நம்மளை கேட்டு பார்க்கணும். இது ஒரு அடையாளம், இயேசுவை நாம் விரும்பத்தக்கவரா, அதான் அவருக்கு அவரை நாங்கள் பார்க்கும்போது அவர் நாங்கள் விரும்பத்தக்க அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லைன்னு அவர் சொல்கிற மாதிரி நாம் அவரை பார்த்து அழகு இருக்குன்னு பார்த்தா அவரை எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க? உங்கள் இருதயம் அவருக்காக ஏங்குதா? ஆத்துமா இயேசுவுடைய பிரசன்னம், இயேசுவுடைய வாஞ்ச, இயேசுவுடைய கிருபை, இயேசுவுடைய பாவ மன்னிப்பு சமாதானத்துக்காக வாஞ்சிக்குதா? உங்கள் ஜப வாழ்க்கையில் அது தெரியுதா? இல்லை நம்மளை ஏமாத்திக்கிறோம் இல்லையா? ஒரு டாக்டர் கேட்குற மாதிரி, ஸ்பிரிச்சுவல் டாக்டர் மாதிரி நான் கேட்குறேன், யார் பற்றியோ பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், உங்கள் இருதயத்தை தான் பார்க்க சொல்கிறேன். இயேசு மேலே இயேசுடைய அழகை நீங்கள் பார்த்துருந்தா அந்த அழகு மேலே எங்கெங்கே வாஞ்ச, எங்கே ஆர்வம், கிறிஸ்தவ வாழ்க்கையே அது காட்டுதா? ஏன்னா சங்கீதக்காரன் 42:1 அவர் சொல்கிறாரு, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இந்த உலகத்திலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்ச்சி தாகம், கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கப்புறம் முடியாது, தண்ணியாக கொடுங்க இல்லைன்னா நான் எந்திரிக்க மாட்டேன்னு உட்காந்துருவோம் இல்லைங்களா? தாகம் அதை மானுக்கு இயற்கையாக சொல்லுவாங்க, ஜீவன்கள்லேயே ஜீவ ஜந்துக்கள்லேயே மானுக்கு தான் ரொம்ப தாகம் இருக்குமா, அதுவும் வேட்டை ஆடுகிற மானுக்கு ரொம்ப தாகம் தான், நான் தண்ணிக்கிட்டே இருக்கும் எப்போ பாரு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப தாகம். அந்த மான் தண்ணிக்கு எப்படி வாஞ்சிக்குதோ அந்த மாதிரி தேவனே உன் மேலே எனக்கு வாஞ்ச இருக்குன்னா, கடவுளுடைய அழகை நீங்கள் பார்த்துருந்தா, இயேசுடைய அழகை நீங்கள் பார்த்துருந்தா அவர் மேலே எங்கே வாஞ்ச, உங்களுக்கு இருக்கா வாஞ்ச? உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், எங்கேயாவது மூளையில் இருக்கா வாஞ்ச? எந்த காலத்திலேயாவது இந்த பாஷை உங்களுக்கு இருக்கா, ஆண்டவரே இயேசுவே உன் மேலே எனக்கு பெரிய வாஞ்ச, உங்களுடைய அழகை பார்த்து நான் மெச்சித்து அதில் வாஞ்சிக்கிறேன். உங்கள் ஜப வாழ்க்கையில் தெரியுதா? இயேசுவை வாஞ்சிக்கிறதுலையும் இயேசுக்கிட்ட நேரத்தை செலவிடுறதுலையும் ஜபத்துலையும் அவர் வசனத்துலையும் நேரத்தை கொடுக்கறதுல தெரியுதா? அவருடைய அழகை ஒருவேளை விசுவாசியாக இருந்தால் அதெல்லாம் இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் மறந்து போயிருக்கலாம். அவருடைய அழகை அதை மறந்து போயிட்டு கம்யூனியன் எடுத்து சர்ச்சுக்கு வந்து அது இல்லாமல் எது வெளியில் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே ஆண்டவர் பார்க்கறதுலையே நம்ம மனசை தானுங்க பார்க்க நம்ம ஒழுங்காக வருமா? அதை படித்து இருக்கிறோமா? அதுவாக அவர் பார்க்குறாரு. அன்பு எங்க? அன்பு எங்க? ஏன் வர அன்பு இல்லாமல் கம்யூனியனுக்கு? நீ அப்படி ஒரு இதயத்தை வச்சுக்கிட்டு ஏன் கம்யூனியனுக்கு வர? நெக்ஸ்ட் அடையாளம் இயேசுடைய அன்பை நாம் பார்த்துரு அது மெச்சிக்கிறவரால் இருந்தோன்னா நம்ம இருதயத்தில் அவருக்கு ஒரு போட்டி இல்லாத இடத்தை கொடுத்துருப்போம். அன்ரைவல்டு பொசிஷனும் வச்சு பாருங்களேன். இந்த உலகத்துலலாம் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு நம்ம ரொம்ப மயங்கி போயிட்டோன்னா அந்த அழகுலையோ மயங்கி அப்படியே இருந்தோன்னா அந்த இடத்த வேறு எதுக்கும் கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தில் காதலர்களை கேட்டு பாருங்கள், என்ன அதில் ஒரு காரியத்தில் மயங்கி ஒரு பொருளோ ஒரு காரியமோ ஒரு விஷயத்தில் மயங்கிட்டோன்னா அந்த இடத்த வேறு எதுக்குமே கொடுக்க மாட்டோம். அதுதான் அதுதான் ஸ்பெஷல். அதுக்கு முக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு விரோதமாக அதை தடை பண்ணுகிற மாதிரி வேறு ஏதாவது வந்தால் அதை நிராகரிப்போம், உடனே நிராகரிப்போம். பே பவுல் என்ன சொன்னாரு, இயேசுக்கு முன்னாடி மற்ற எல்லாத்தையும் நான் இழந்தேன், அவைகளை என்ன என்று எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஏன்னா போட்டி இல்லாத இடம் இயேசுக்கு என் இருதயத்தில் இருக்கு. அவருக்கு இயேசுவா மற்றது எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் தன் மதிப்பு இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு மதிப்பு இருக்கு, நம்ம மனைவி பிள்ளைகள் ஹஸ்பண்டு நம்ம வேலை எல்லாம். ஆனா இயேசுவா பிள்ளையா, இயேசுவா குடும்பமா, இயேசுவா வேலையான்னு வந்தா அந்த வேலை குப்பையா இருக்கா நமக்கு? யோசிச்சு பாருங்களேன். இயேசு அழகில் மயங்கி இருந்தால் போட்டி இல்லாத இடத்த கொடுத்து அவர் மனசில் வச்சுருப்போம். அவர் தான் முக்கியம். அதுவா உங்கள் இருதயம் போட்டி இல்லாத இடம் இயேசு கொடுத்துருக்குறீங்களா உங்கள் இருதயத்தில்? அப்படி இல்லாத இடக்கு இடம் இயேசுக்கு அப்படிப்பட்ட இடம் கொடுக்காத இருதயம் கம்யூனியனுக்கு தகுதியானது அல்ல. தன் தகப்பனையோ தாயோ மனைவியோ பிள்ளைகளையோ வெறுக்காதவன் என்னுடைய சீஷனாக இருக்க தகுதி இல்லை. அவன் கம்யூனியனுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை அவனுக்கு. உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இயேசு உள்ள எல்லா எல்லையற்ற அழகை பார்த்தோன்னா அவரையும் என்னையும் பிரிக்கிற எந்த காரியத்தின் மேலேயும் நமக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா ஏதாவது நம்ம மயங்கி இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு டிவியை பார்க்குறீங்க, பா த்ரில்லர்னா த்ரில்லர் மூவி அப்படியே சீட் எட்ஜில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, என்ன என்டர்டெயின், என்ன சீன் ஓடிட்டு இருக்கு. திடீர்னு யாரோ நடுவில் வராங்கன்னு வச்சுக்கோ, திடீர்னு யாரோ கூப்பிடுறாங்க, என்ன ஆகும் உங்களுக்கு? வரும் பாருங்க கோபம். இப்போ தானா கொஞ்ச நேரம் இரு, இது முடியட்டும். நம்ம ஒன்றில் மயங்கி அதில் ஆனந்தமாக என்ஜாய் பண்ணும் போது அதை தடை பண்ணுகிற மாதிரி வருகிற காரியங்கள் மேலே கோபம் நமக்கு வரும். இயேசுவில் நம்ம மயங்கி அவர்களை மெய்மறந்து அவர் ஐக்கியமோ அவரும் நம்மளை தடை பண்ணுகிற நம்முடைய மாம்சமோ எஞ்சி இருக்கிற பாவத்தின் மேலே நமக்கு கோபம் வருதா? உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வருதா? பவுலுக்கு கோபம் வந்துச்சு, தன்னுடைய தன்னை போட்டு ஒடுக்குகிறேன்றார். நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவம் நம்முடைய இருதயம் எவ்வளோ சீர்கேடு. இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணலாம், அவர்கிட்ட ஐக்கியமாக போகும்போது இந்த உடல் சரீரம் தடை பண்ணுது, மாம்சம் மாசு செதறது, அது மேலே கோபம் வருதா? நம்மள மேலேயே கோபம் வருதா நமக்கு? என்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு. நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவத்தை கொண்டுகிட்டு இயேசுடைய ஐக்கியத்தில் வளர்றோமா செய்கிறோமா? நம்ம இயேசுடைய ஐக்கியத்தை வளர்வதற்காக நம்முடைய எஞ்சி இருக்கிற பாவத்தை கொள்ளுகிற பணியில் நாம் இருக்கிறோமா? இது ஒரு பாரமாக நம்ம ஃபீல் பண்ணுறோமா? 2 Corinthians 5:4 பவுல் சொல்றார், இந்த கூடாரத்தில் நாங்கள் பெருமூச்சு விட்டு பாரப்பட்டுக்கிறோம். ஏன்? இயேசுவோடு இயேசுவை முழுமையாக அனுபவிக்க முடியலையே. எல்லையற்ற அழகுள்ளவர் அவர், ஆனால் அவரை அனுபவிக்க முடியாமல் என்னை தடை பண்ணுதே இந்த பாவ சரீரம். நமக்கு அப்படி பாரமாக இருக்கா? அந்த பாவத்தை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். இயேசுடைய அழகில் நாம் மெய்மறந்து இருந்தோம்னா எல்லா நேரத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா நேரத்தையும் அவருக்கு தானே கொடுக்க பார்ப்போம். சில நேரங்களில் சர்ச் டைமு இல்லை ப்ரேயர் டைமு பைபிள் டைமை எடுத்து டிவிக்கும் உலகத்துக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்குறது என்ன காட்டுது? உங்கள் இருதயத்தில் இயேசுன்னு அழகாக பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம் தான். இயேசு கொடுக்குற டைம் எடுத்து மற்றவங்களுக்கு உண்மையாக இயேசுடைய அழகில் மெய் மறந்து இருக்கிறவன் என்ன பண்ணுவான், மற்றதில் கடன் வாங்கி தனலில் கடன் வாங்கி இயேசுக்கு கொடுக்க பார்ப்பான் இல்லைங்களா. யோசிச்சு பாருங்களேன். ஆமாம், நம்ம குடும்பத்தை கவனிக்கணும் தான், பிள்ளைகளை கவனிக்கணும், அதெல்லாம் பொறுப்பு தான் இருக்குது. ஆனால் நிறைய கோல்டான இருதயங்களுக்கு அதுவே ஒரு சாக்கு. என்னங்க பாஸ்டர், இது ஜபம் பண்ண முடியலைங்க பாஸ்டர், பைபிளை படிக்க முடியல, ஏன்னா ரொம்ப வேலை, குடும்பத்தை பார்க்கக்கூடாதானாங்க, வீட்டை பார்க்கக்கூடாதானாங்க, அது ஒரு சாக்காக மாறி போகுது சில பேருக்கு. ஒரு குடிகாரன், ஒரு ட்ரக் எடிக்ட்டு, இல்லை ஒரு சினிமா எடிக்ட் இருக்கிறவன் எவ்வளோதான் குடும்பத்தை பார்த்தாலும் அவன் டிவி பார்க்குறத விட்றானா, குடிக்கிறத விட்றானா, அதுக்கெல்லாம் அவனுக்கு நேரம் எடுத்துக்கும் போது இயேசுல உண்மையாக மயங்கி இருந்தால் அவருக்கு கொடுக்கறதுக்கு நேரத்தை எடுத்துக்கிட்டா உலகத்துக்கு கொடுக்குறேன்னு சாக்கு சொல்கிறது, அவர் கொடுக்க முடியலன்றது. நம்மளாம் யோசிச்சு பாருங்களேன், என்ன இயேசுவை நம்புகிறோம், என்ன இயேசு மேலே அன்பு நமக்கு இருக்குது, யோசிச்சு பாருங்க, எப்படி கம்யூனியனுக்கு நம்ம வர முடியும். உங்களை கேட்கும் போது என்ன கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட நான் உங்களை கண்டித்து திட்டுறேன்னு நினைக்கிறேன், இப்படி திட்டுறாருன்னு என்ன நான் திட்டிக்கிறேன், என்ன நான் திட்டினதுனால உங்களை திட்ட வரேன், யோசிச்சு பாருங்க. இயேசுவை நான் ஒரு அட்மயர், ஒரு காரியத்தை அட்மயர் பண்ணுறோன்னா, மெச்சுக்கிறோன்னா, நான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்த்தேன், என்ன படம், ஃபேமிலி படம், ரொம்ப ஒரு த்ரில், அதை பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள் சந்தோஷம். என்ன பண்ணேன் தெரியுமா, என் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்க்க வச்சேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னேன், என்ன படம் எடுத்திருக்காங்க பாருங்கள், என்ன ஒரு ஒரு வேல்யூஸு, இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப ரேர் பார்க்குறது, ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் 10-star ரேட்டிங் கொடுத்தேன். ஒரு காரியத்தை நம்ம என்ஜாய் பண்ணுறோம், அட்மயர் பண்ணுறோன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ரொமோட் பண்ண பார்ப்போமே. எங்கள் ப்ரொமோஷன், எங்க சுவிசேஷ வேலை, ஏன் சுவிசேஷ வேலைக்கு ஒரு வரலாற்று முயற்சி கூட நமக்கு ஏன் இல்லை? இயேசுல அழகே பார்க்கறது இல்லை, சும்மா ஒரு வெளித்தோட்டம், பக்தியின் வேஷம். ஏன் காஸ்பல சொல்றதுக்கு அவ்வளோ வலியுறுத்தணும் உங்களை? ஏன்னா இயேசுல எந்த அழகும் என்ஜாய்மெண்ட்டும் கவர்ச்சியும் இல்லை. கவர்ச்சி இருந்த ஒரு சினிமா பார்த்தாவே அந்த அளவுக்கு ஆனந்தப்பட்டு மற்றவங்களுக்கு சொல்றமே, இயேசுல மெய் மறந்து போயிருந்தா நம்மளை அடக்க வேண்டியது இல்லையே, தானாக வரும், கட்டுப்படுத்த முடியாது, தான் அப்படியே வரும், இயேசுவை பற்றி சொல்லணும்னு வரும். அதெல்லாம் இல்லை, வெறும் ஷெல்லு, உள்ள முட்டையே காணும், ஹெல்லோவே காணும். நம்முடைய குறை தெரியுதா? நம்முடைய குறைகள் நாம் பார்க்குறோமா? ஆண்டவர் தான் நம்மளை உணர்த்தணும், ஆண்டவரே உள்ள குறை நாம் என் உடைய அழகில் குருடனான இருக்கிறேன், நம்முடைய அழகை பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறேனே, எவ்வளோ மேல் பார்வையாக நான் வாழ்கிறேனே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இது அவிசுவாசம், இதெல்லாம் நீங்கள் பேசுறீங்க, ஆனால் அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லைன்ற நிலை, அந்த பாஷை நம்ம இருதயங்களை எவ்வளோ ஐடியாவில் கேட்குது. ஏன் நேரத்தை கொடுக்கறதில்ல இயேசுக்கு, அவ்வளோ என்டர்டெய்னிங் அவரு, ஏன் அவ்வளோ பைபிள் படிக்கிறதில்ல அவ்வளோ இன்பமா, ஏன் சாக்கு சொல்கிற வேலை இருக்குது அது இருக்குதுன்னு அதெல்லாம் விட்டுட்டு இவரை கவனிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசா? இயேசுடைய அழக பற்றி கொஞ்சம் கூட குருடனாக இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம், ஒரு மேல் பார்வையாக வாழ்க்கையை வாழ்கிறோம். தேவன் தான் நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த அகோர அவிசுவாச வியாதியை பார்க்க நமக்கு உணர்த்தட்டும். இதை பார்த்து நாம் மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம். இயேசுடைய அழக கொஞ்சம் நேரம் பார்ப்போமா? நம்ம இயேசு முற்றிலும் அழகுள்ளவர்னு சில காலத்துக்கு முன்பதாக பார்த்தோம். இந்த படைப்புலேயே எல்லா படைப்பின் காரியங்களிலேயே உயர்ந்த இந்த புரோட்டாட்டுகாஸ்ன் பேர் அவருக்கு, படைப்புலேயே உச்ச கட்டவர் அவர் தான், தி நோபலஸ்ட் அவர் தான். பாருங்களேன், அவர் படைக்கப்படலை, ஆனால் எல்லாத்துக்கும் முந்தினவர், த ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். எல்லா படைப்பில் இருக்கிற அழகும், எல்லா படைப்பில் இருக்கிற அழகும், நன்மையும் இன்பமோ பாக்கியமோ அவர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு, அதுக்கு தான் அவர் தான் ஊட்டம். அவர்கிட்ட இருந்து வந்திருந்தா இந்த படைப்பை பார்த்தே நம்ம மெய்மறந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, அவர் எவ்வளோ அழகா இருப்பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் ஒரு டிம் ரிஃப்ளெக்ஷன், மங்கலான ஒரு பிரதிபலிப்பு தானே, அவர் எவ்வளோ அழகுள்ளவராக இருப்பார். எல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்துச்சே, இந்த உலகத்தில் இருக்கிற அவர் தான் தேசம், த டிசையர் ஆஃப் நேஷன்ஸ்ன்னு வேதம் சொல்லுது. எல்லா தேசங்களுடைய ஆசை, எல்லா மனிதர்கள் உள்ளுக்குள்ளே ஏங்கி வம்பிக்கிட்டு இருக்கிறது அவருக்காகத்தான், அவருக்காக தவறு தான். எல்லா மனிதனுடைய உள்ளார்ந்த உணர்வுகளையும் ஏக்கங்களையும் திருப்தி செய்யக்கூடியவர் அவர் தான். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை இன்பங்கள் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆனந்தங்கள் இருக்கட்டும், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் திகட்டி போவோம். ஆகறதில்ல, கொஞ்ச நாள் தான். பணம் வேணும், பணம் வேணும், கார் வேணும், அந்த கார் வேணும், பொகோட்டா அந்த கார் வேணும்னு வாங்க ஆசைப்படுறோம். வாங்கி ஒரு மாதம் ஓட்டிப்பார், அவ்வளோதானே, அவ்வளோதானே. திகட்டாத இன்பம், உயர்ந்த இன்பம் அவர் தான். அவர் கொஞ்சம் ருசி பார்த்தா போதும், கொஞ்சம் ஒருத்தன் பார்த்துட்டான் அவன் வாழ்க்கையெல்லாம் இன்னும் பார்க்கணும்னு இருப்பான். அப்படிப்பட்டவர் இன்பமானவர் இயேசு. அந்த மாதிரி ஒரு இன்பமானவர் இயேசு. ஒரு ஆஸ்டின்னு ஒரு மனுஷன் இருந்தான், ரொம்ப பெரிய பணக்காரர், இந்த காலத்து அம்பானி பில்கேட்ஸ் மாதிரி. அவனுக்கு இவன் மாதிரி வாழ்ந்தது, சாலமன் மாதிரி, அநேக மனவாட்டிகள், வெப்பாட்டிகள், இன்பம், குடி, வெறின்னு. அவன் இயேசுவை புரிஞ்சுக்கிட்டான், காஸ்பிளை புரிஞ்சுக்கிட்டான். அவன் சொன்னான், நான் இயேசுக்கிட்ட வரமாட்டேன், ஏன்னா வந்தேன்னா எத்தனை இன்பங்களை உடனும் தெரியுமா, எத்தனை இப்போ இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் நான், எத்தனை ஆசைகளை இன்பங்களை உடனோ அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, வரமாட்டேன் நீ தான். ஆனால் ஆண்டவர் உடலை அவனை பிடிச்சி கூட்டு வந்தார், கூட்டு அவன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தவன அவன் எழுதுறான். இது வரலாற்றில் அவன் எழுதப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவுடைய ஒரு ருசி, ஒரே ஒரு ருசி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களும் சேர்த்தாலும் எனக்கு கொடுக்கல, அந்த ருசியை நான் அனுபவித்தேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே கொடுக்க முடியல, என் சரீரம் என்ன தான் இன்பம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எதையோ ஒன்று மனசாட்சி கரகரானிக்கிட்டே இருக்கும். ஆனால் இயேசுவை நான் அனுபவிக்கும் போது என்னுடைய சரீரம், இருதயம், ஆத்மா, ஏன் இவ்வளோ நாள் கோமா இருந்த மனசாட்சியும் இன்பத்தில் நிறைந்து பரிபூர்ண இன்பத்தை, ஆனந்தத்தை நான் அனுபவிச்சேன், ஆனந்தத்தை. அவர் சொல்கிறான், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவுடைய ஒரு ருசி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களை விட அதிகமான ஈடு நமக்கு கொடுக்கும். இந்த உலகத்தில் அவர் மாதிரி இன்பம் கொடுக்கறது ஒன்றுமே கிடையாதுன்றாரு. அவங்களாம் எழுதி வைக்கிறாங்களே, அதை அனுபவித்தவங்க ஆமையன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏன் அதெல்லாம் பெருசாக தெரிய மாட்டேன், யோசிச்சு பாருங்களேன். இயேசு எவ்வளோ அன்பமானவர்னு அனுபவிச்சவங்களுக்கு நமக்கு தெரியும். தேவனால், தேவசாயலாக படைக்கப்பட்ட நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே திருப்தி செய்யாதுங்க. நம்முடைய ஆத்மா அதிருப்தியாக தான் இருக்கும். அதை எல்லாம் மாய, அவர் ஒண்டி தான் திருப்தி செய்ய முடியும். கிரைஸ்ட் அலோன் கேன் சாட்டிஸ்ஃபை அஸ். அதனால தான் யெகோவா என்ன சொல்கிறாரு, எந்த ஆசனை பாருங்க, இதே ஐசாயால் 40வது அதிகாரத்தில் சொல்வார், திருப்தி செய்யாததையும் அற்பம் இல்லாததுக்கு உங்கள் பிரயாசத்தையும் நேரத்தையும் செலவிட்டு ஏன் இப்படி ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறீங்க, வழியில் போகிறவர்களே வாருங்கள், உங்களை திருப்தி செய்கிற என்னுடைய தாசங்கிட்ட வாருங்க, அவர்கிட்ட தான் இருக்கு உங்களுடைய திருப்தி. ஆண்டவர் அழைக்கிறாரே, ஒரு விலை உயர்ந்த முத்து அவர், மறைக்கப்பட்டிருந்த ஒரு பொக்கிஷம் அவர், பரலோகத்தின் மகிமையும் பரிசுத்தவான்களுடைய சுத்தமான மனிதர்களுடைய எல்லாருடைய பேரின்பமும் அவர் தான். ராஜாதி ராஜ வரப்போற உலகத்தின் ராஜாதி ராஜன் அவர் தான். இயேசுவை பாருங்களேன், அவரில் ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் ஏக்கங்களையும் திருப்தி செய்யக்கூடிய குணாதிசயங்கள் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஸ் எக்ஸலண்ட் குட் அண்ட் இஸ் எ நெசசிட்டி குட், நெசசரி குட். அவர் நெசசரி குட்னா ஒரு தேவையானது. நமக்கு பல காரியங்கள் இருந்தால் நல்லா இருக்கும், ஆனால் தேவையானதுன்னு ஒன்று இருக்கு, தேவையானது. இயேசு மரியாவை பார்த்து சொன்ன தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டார். நமக்கு தேவையானது இயேசு போதுமே, அவர் ஒன்று தாங்க, அதுக்கு தாங்க நம்ம உள்ளங்கள் ஏங்குது. அவர் தான் நமக்கு தேவை, தேவையானது ஒன்றே. பல காரியங்கள், உலக இன்பங்கள், பேர், கீர், அதெல்லாம் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கலாம், அதெல்லாம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் தேவையான நன்மை அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் உன்னத நன்மை, அவர் மட்டும்தான். இயேசுடைய ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, இயேசுடைய மகிமைகள் அழகு ஒரு ஆத்மா முன்னாடி காண்டி காண்பிக்கப்பட்டுச்சுன்னா, அவருடைய மன்னிப்பும் தயவும் இறக்கமும் பொங்கி வருகிற தயவும் அவர் கொடுக்குற சமாதானமும் ஆறுதலும் நிறைவும் அவருடைய அழகெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள முன்னாடி வந்துச்சுன்னா, இந்த உலகத்திலையும் வண்ட சராசரத்தையும் எதை விடுறதுக்கும் ரெடியா இருப்பான் இதை பிடிச்சிக்கிறதுக்கு, இதை பிடிச்சிக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம பார்க்குறோமா, நம்ம பார்க்குறோமா. அது மாத்திரம் இல்லை, அந்த இந்த உன்னத பாட்டில் அவருடைய முற்றிலும் அழகுள்ளவர் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுதே. அவருடைய இரக்கங்கள் எவ்வளோ பெருசு, அவருடைய பரிதவிப்பு எவ்வளோ பெருசு. நம்முடைய சரீரமாக நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கடைசியில் அவருடைய அழகு, நம்முடைய ஸ்ட்ராங் டிசையர், எல்லா ஊற்றுக்கு ஊற்றானவர் அவர் தான், எல்லா அழகுக்கு அழகு அவர் தான், எல்லா இரக்கங்களின் தேவன் அவர் தான். அதை விட பெருசு அவர் நம்ம விரும்ப ஏன் தெரியுமா விரும்பணும், நமக்காக உயிரே கொடுத்தவர் அவர் தான், நமக்காக ஜீவனை விட்டவர் அவர் தான். அவர் சொன்னார், நான் உயர்த்தப்படும் போது எல்லா மனிதர்களையும் என் பக்கம் இழுத்துக்குவேன், என்னுடைய சிலுவை மகிமையை பார்த்து எல்லாம் கவரப்பட்டு என்கிட்ட வருவாங்க. அவர் சிலுவையில் செய்கிற பணி நமக்கு எல்லையற்ற கடனாளிகளாக இயேசுவை பண்ணிரும். எல்லையற்ற கடன் பட்டிருக்கிற இயேசு அவர் நன்றியில் கடன் பட்டவர்களாக அவரை விரும்பத்தக்கவர்களாக மாறி போனோம் இல்லையா? அதான கம்யூனியன். நமக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அவரை விரும்பாமல் வேறு யாரை நம்ம விரும்புறது? இந்த உலக மாயையாக விரும்புறது, சிற்றன்பங்களாக விரும்புறது, அவரை விட்டு வேறு நமக்கு என்ன? யோசிச்சு பாருங்களேன், நம்ம அவர் மேலே இருக்கிற நன்றியின் கற்பனை, நன்றியின் கோட்பாடு அவரை நம்மளை விரும்ப வைக்கணுங்க. இவ்வளோ செஞ்சவரை விரும்ப வைக்காதா? கடைசியாக முடிப்போம். ஆமாம் பாஸ்டர், இதெல்லாம் உணர்றோம், நம்ம குறைய உணர்றோம். ஒரு பிரசங்கத்தில் வந்து எல்லாம் குத்தி அடித்து குறைய காமிச்சிட்டு விட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா? குறையெல்லாம் காமிச்சு குற்றப்படுத்திட்டு போயிடக்கூடாது, அதுக்கு மருந்து போடணும். கடைசியில் ஒரு மூணு மருந்து சொல்லவா? இயேசுடைய அழகை நான் உண்மையாக பார்க்கணும், நான் சும்மா மேல் பார்வையாக பேருக்கு வாழ்ந்துக்கிட்டு வரேன், நான் உண்மையாக பார்க்கணும்னா என்ன செய்யணும்? சிம்பிள் மூணு காரியம். முதலாவது பரிசுத்தாவிகிட்ட கெஞ்சுங்க. பரிசுத்தாவியை விட்டுட்டு இயேசுடைய அழகை நம்மளால் பார்க்கவே முடியாது. வெறும் அப்பத்தை எடுத்துக்கிட்டு வாயில் போட்டுக்கிட்டு பிரதாட்சத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடும். அவரை மாம்சமோ ரத்தமோ இயேசுடைய அழகு நம்மளால் இயேசுடைய அழகை புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது, கிரகிக்கவும் முடியாது. புலன்களுடைய சீலையை, புலன்களுடைய எல்லையை கடந்து விசுவாசத்தினால் இயேசுடைய அழகை காண்பிக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அவர்னால தான் முடியும், அவர் தான் நம்ம கண்களை திறந்து இயேசுடைய மகிமையை நம்ம காட்ட முடியும். அவர்கிட்ட கெஞ்சுங்க, ஆவியானவரே நீங்கள் தான் எனக்கு காட்டணும். இந்த எளிமையான அப்பமோ திராட்சரசமோ இருக்கு, இதில் எனக்கு வேற ஒன்றுமோ பார்க்க வராது. இதை தான் தொன்னுட்டு ஒரு சடங்கு மாதிரி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ஓடிட வேண்டியது தான் நான் எனக்கு தெரியும். ஆனால் ஆவியானவரே நீங்க இருந்தா இதுல இயேசுடைய மகிமை எனக்கு காட்ட முடியும், அழக எனக்கு காட்ட முடியும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அவர்கிட்ட கெஞ்சுங்க. ரெண்டாவது விசுவாசத்தை செயல்படுத்துங்க. விசுவாசிகள் சொல்லிக்கிட்டு விசுவாசத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, விசுவாசத்தை செயல்படுத்தணும். வெறும் இயேசுவை முதல் தடவை நம்புறது மாத்திரம் இல்லை, பைபிளை படிக்கும் போது, ஜபிக்கும் போது, கம்யூனியன் எடுக்கும் போது அதை உணர்வு பூர்வமாக செயல்படுத்தணும். இது வெறும் அப்போ இல்லை, இந்த அப்பத்தில் ஆண்டவர் அடையாளமாக கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தின் ஊடாக இயேசுடைய சரீரம் இது, அந்த விசுவாசத்தின் ஊடாக இயேசுடைய சரீரத்தினால் வருகிற எல்லா நன்மையும் என்னை கிட்டி சேர்கிறது, அதை உணரும்படிக்கு நான் வாங்கிக்கிறேன். விசுவாசத்தை செயல்படுத்தி கம்யூனியனை விசுவாசத்தோடு எடுங்க. சாதாரணமாக வெளியில் ஆடம்பரம் இல்லாத ஆடம்பரம் இருந்துச்சுன்னா விசுவாசம் உங்களுக்கு இடம் கிடையாது. பாருங்களேன், ஆடம்பரத்தை பார்த்து ஓடாதீங்க. அதனால தான் ஆண்டவர் அவருடைய சபையை எளிமையாக வச்சிருக்கிறார். அதனால்தான் ஒரு ரஜினிகாந்தை வந்து உங்களுக்கு ப்ரீச் பண்ண உள்ள என்ன விட்டுருக்கிறார், 15 வருஷமா என்னையே வச்சிருக்கிறார். ஏன் அவர்லாம் வந்தார்னா விசுவாசமே போயிடும் உங்களுக்கு. இப்படி ஒரு தமிழும் சரியா வராம இங்கிலீஷும் சரியா வராம உலர்ற பாஸ்டர் வச்சிருக்கிறது ஏன்? இவர் இந்த பலவீனமான திக்கு வாய் மோசேவை தான் அவர் பயன்படுத்தினார். மீன் பிடிக்கிற பேதுருவை தான், அவங்கள இல்ல விஷயம், அந்த உடஞ்ச மண்பாண்டங்களுக்கு பின்னாடி என்ன நீ பார்க்கணும். அதுக்கு தான் அப்படிப்பட்டவங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. பெரியவங்களை அவர் செலக்ட் பண்ணுறது இல்லை. வெளியில் பார்த்து ஆடம்பரத்தை பார்த்து மயங்கிறத விட்டுருங்க. அதுக்கு சாதாரண காரியங்களுக்கு பின்னாடி விசுவாசத்தை செயல்படுத்தும் போது அதில் தான் விஷயம் இருக்குது, அதில் தான் விஷயம் இருக்குது. விசுவாசத்தை செயல்படுத்துங்க. மூன்றாவதாக சிம்பிள் பரிசுத்தமாக இருக்கு. பாவம் நம்முடைய மாம்சீக சரீர புலன்களை அனல் மூட்டி உணர்வு ஆக்கிறதுனால ரொம்ப சரீர காரியங்களில் தான் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு. கண்ணில் பார்க்கறது உணர்றது அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு, அது விசுவாசத்தை பலவீனப்படுத்திடும். பாவம் நம்ம சரீர புலன்களை சென்சஸை ரொம்ப இன்ஃப்ளேம் ஆக்கிட்டு விசுவாசத்தை ரொம்ப வீக் ஆக்கிரும், சரிமா? அதனால தான் இயேசுவை அனுபவிக்கணும்னா நான் பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழணும்னு எதுக்கு? பாவத்தில் எதுக்கு? இந்த பாவம் கொடுக்குற சந்தோஷத்தை விட மிகப்பெரிய சந்தோஷம், 100 மடங்கு சந்தோஷம் நமக்கு காத்திருக்கு இயேசுவில் அழகில். அதுக்காகத்தான் பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும். எத்தனை ஆவிக்குரிய சத்தியங்கள், ஆழங்கள், இயேசுவுடைய எல்லையற்ற அழகு பரிசுத்தமாக வாழ ஆரம்பிக்கும் போது இத்தனை காலம் தெரியாத அழகெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் எனக்கு தெரியலையே, எனக்கு பரிசுத்தமாக நீ வாழாதனால குருடனாக இருந்தேன், எப்போ பரிசுத்த பாதை ஆரம்பிக்கிறியோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழகும் அதிசயமாக அதுக்குரிய இன்பங்களும் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும். இயேசு அருமையார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் ராபோஜனத்துக்கு வரணுமா? அந்த வசனத்தை சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தின் சுத்தம் நமக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடை கொடுக்கும், ஆவிக்குரிய வெளிப்பாடு கொடுக்கும். இயேசு இதை ஒன்று சொல்லி முடிக்கிற யோவான் 14:21 சொல்லுகிறார், என் கற்பனைகளை கடைபிடித்து என் கற்பனைகளை கை கொண்டு அதை கடைபிடிக்கிறவன் என்னை நேசிக்கிறான். அதான நேசுவன், சும்மா ட்ராமா பண்ணிட்டுலாம் வரக்கூடாது. என்னை நேசிக்கிறேன்னா நான் சொல்றபடி ஜபம் பண்ணு, பக்தியாவாள், என் கற்பனை படி சொல். அப்படி செஞ்சா என்ன ஆகும்ன்றாரு, என்னை நேசிக்கிறவன் என் பிதாவும் நேசிக்கிறார், நான் அவனை நேசித்து நான் வந்து என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன், என்னை வெளிப்படுத்துவேன். பெந்தகோஸ்து மாதிரி நைட்டில் வந்து எழுப்பி காட்ட மாட்டாரு. நம்ம ஆவிக்கூரிய கண்களை திறந்து த மேனிஃபெஸ்டட் பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து என்னோடு இருக்கிறத என்னால் மெய்யாக உணர முடியும், ஆவிக்கூரிய கண்களால் பார்க்க முடியும், அவருடைய அழகை பார்த்து மெய்மறக்க முடியும். அதெல்லாம் இருக்குங்க, ரிஃபார்ம்டில் இருக்குங்க. அதெல்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் நமக்கு கிடைக்கும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல தேவனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி.